நம்ம இன்னைக்கு அஞ்சாவது அத்தியாயம் மூன்றாவது ஸ்லோகம். அத்தியாயம் 5, கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல், 13. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யாம் மாஹவத சேவயா பகவதி உத்தமஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி ஞேய ச நித்ய சந்நியாசி ஞேய ச நித்ய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்வந்தோ ஹி மஹாபாஹோ நிர்வந்தோ ஹி மஹாபாஹோ நிர்வந்தோ ஹி மஹாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே சுகம் பந்தாத் பிரமுச்சதே ஞேயம் ச நித்ய சந்நியாசி ஞேய ச நித்ய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்வந்தோ ஹி மஹாபாஹோ நிர்வந்தோ ஹி மஹாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே சுகம் பந்தாத் பிரமுச்சதே ஞேய ச நித்ய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்வந்தோ ஹி மஹாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே ஞேய ச நித்ய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்வந்தோ ஹி மஹாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே. மறுபேற்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத்யாய் ஸ்ரீல பிரபுபாத்யாய். மறுபேற்பு எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. யார் ஒருவர் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு விருப்பு அற்றவரோ அவரே நித்தியமான சாரி நிரந்தரமான சந்நியாசி ஆவார். பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகையோர் பௌதீக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தியடைகிறார். பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் முழுமையாக உள்ளவன் எப்போதும் சந்நியாசி ஆவார். ஏனெனில் தன் செயல்களின் விளைவுகளின் மீது அவனுக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு தன்னை அர்ப்பணித்து விட்ட இத்தகு துறவி கிருஷ்ணருடனான தனது உறவில் தன்னுடைய சரூப நிலையை அறிந்துள்ள காரணத்தால் அவரே ஞானத்தில் முழுமை பெற்றவராவார். கிருஷ்ணரே முழுமை என்பதையும் தான் அவரது மிகச்சிறிய பகுதி என்பதையும் அவர் நன்கு அறிவார். இத்தகு ஞானம் குணத்திலும் அளவிலும் சரியாக இருந்தாலும் அது பக்குவமானதாகும். இத்தகு ஞானம் குணத்திலும் அளவிலும் சரியாக இருப்பதால் அது பக்குவமானதாகும். கிருஷ்ணரையும் ஆத்மாவையும் சமமாக கருதும் கருத்து தவறானதாகும். ஏனெனில் பகுதி என்றுமே முழுமைக்கு சமமாகிவிட முடியாது. ஒருவன் குணத்தில் ஒன்றுபட்டுள்ள போதிலும் அளவில் வேறுபடுகிறான் என்னும் ஞானம் தன்னில் பூர்ண நிலை அடைய, ஏக்கம் ஏமாற்றுமற்ற பூர்ணமான நிலை அடைய வழிகாட்டக்கூடிய திவ்யமான ஞானமாகும். அவனது மனதில் இருமைக்கு இடமே இல்லை, ஏனெனில் அவர் எதை செய்தாலும் அதை கிருஷ்ணருக்காகவே செய்கிறார். இவ்வாறு இருமைகளின் தளத்திலிருந்து விடுபட்டுள்ள அவர் இந்த ஜட உலகில் உள்ள போதிலும் முக்தியடைந்த ஆத்மாவார். ஓம் சத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா சத்துரு மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டாம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமயம் ததாதீம் ஸ்வபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாக்ரஜாதம் சககணா ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதா சககண லலிதா ஸ்ரீ விசாகம் ச. நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமினி தினாமினே நமாச்சாரிய பாதானிதா குருபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே. நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி தினாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிவிசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே. ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஞேயச நித்ய சந்நியாசி யோ நத்வேஷி ந காங்க்ஷதி நிர்வந்தோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத்ர முச்சதே. யாரொருவர் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பும் வெறுப்பும் அற்றவரோ அவரே நிரந்தரமான சன்னியாசி ஆவார். பலம் பொருந்தி புயங்களுடைய அர்ஜுனா எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகையோர் பௌத்திக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறார். இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்க ஸ்லோகம். இந்த அத்தியாயத்தோடைய தலைப்பு கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள அத்தியாயங்களில் கர்மானா என்னன்னு படிச்சிருக்கோம். கர்மானா என்னது? கர்மீனா கருப்பா இருப்பாங்களா அவங்கள? கர்மீனா என்னது? கர்மிக்கல். கர்மிக்கல்னா செயலை வந்து புலன்பத்துக்காக செய்யறவங்க. வெறுமனே செயல் பண்ணி அதில் புலன்பு அனுபவிக்கிறவங்களாம் கர்மிக்கல். நம்மளை மாதிரி வச்சுக்கோங்களேன் கர்மிக்கல். கர்மானா அப்ப என்னது? செயல். கர்மிக்கல்னா புலன்பத்துக்காக செயல்படுறவங்க. சரி, இந்த செயலில் என்னென்ன எத்தனை வகையா பிரிக்கலாம்? நம்ம செய்யக்கூடிய செயலை, நம்ம செய்யற செயல், அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயலெல்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி பிரிக்கலாம்? ரெண்டு வகையா பிரிக்கலாம். வெரி குட். என்னது? செயல், நம்ம பண்ற செயலை ரெண்டு வகையா பிரிக்கலாம். என்னென்ன மாதிரி செயல்படுவோம்? ரெண்டுல ஏதோ ஒண்ணு செஞ்சு செயல்பட்டு தான் ஆகணும். புலன்பத்துக்காகங்கிறத விட நல்ல செயல் தீய செயல். சிம்பிளான ஆன்சர், எளிமையான பதில். நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து ரெண்டு செயல், நல்ல செயல் தீய செயல். செயல்னா கர்மா, நல்ல செயல்ங்கிறது புண்ணியம் தரக்கூடிய செயல் பண்றது. போன வாரம் படித்த மாதிரி தவங்கள் பண்றது, தானங்கள் செய்யறது, யாகங்கள், இதெல்லாம் புண்ணியம் தரக்கூடிய செயல். அதுக்கு நேர் மாறுறது தீய செயல். நம்முடைய திருப்திக்காக பிற உயிர்களை கொள்றது, அப்புறம் அடுத்தவங்களை ஏமாத்துறது, அடுத்தவங்களை உடைமைகளை அபகரிக்கிறது, அடுத்தவங்களை புகார் சொல்றது, பொறாவை படுறது, இதெல்லாம் தீய செயல். அந்த மாதிரி செயல், நம்ம செய்யக்கூடிய செயலையும் ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம், நல்ல செயல் தீய செயல். அதே மாதிரி பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் வந்து செயலை ரெண்டு வகையா பிரிக்கிறார். கர்மா வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறார். ஒன்னு வந்து அகர்மா, இன்னொன்னு விகர்மா. என்னது விகர்மா? அகர்மானா என்னதுன்னா ஆ கர்மா, செயல்ல பட்டுதல் இல்லாம செய்யறது, அல்லது சாஸ்திரத்துக்கு உட்பட்டு செயல், சாஸ்திரங்களை சொன்ன செயல் மட்டும் பண்றது, வேதங்களை சொன்ன செயல்களை பற்றுதல் இல்லாம செயலுக்காக வேண்டி செயலாற்றல், செயல் பண்றத பற்றுதல் இல்லாம செயலுக்காக வேண்டி செயலாற்றல், அது என்னது? அகர்மா. விகர்மானா சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுறது, சாஸ்திரத்துல சொல்லாத விஷயங்கள், சாஸ்திரத்துக்கு புறம்பான விஷயங்கள், இதெல்லாம் விகர்மா. மது அருந்துறது, மாமிசம் சாப்பிட்றது, தகாத உறவு கொள்றது, சூதாடுறது, பொய் சொல்றது, பொறாமை, இதெல்லாம் என்னது? விகர்மா. அதே மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானம் கொடுக்கறது. இப்போ நம்ம யாருக்காவது தானம் கொடுக்குறோம், தவம் பண்ணுறோம், இல்லை எதுவுமே பட்டுதல் இல்லாமல் செயலாற்றுறோம், அதெல்லாம் அகர்மா. அவ்வளோதான், அகர்மா விகர்மா ரெண்டு விதமான செயல். செயல் எந்த செயல் பண்ணாலும் அதுக்கு உண்டான எதிர்விளைவை நம்ம சந்திக்கணும். இப்போ ஏதோ ஒரு செயல் பண்ணோம்னா அதுக்கு உண்டான எதிர்விளைவை சந்திக்கணும். அதுதான் விஞ்ஞானத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. எந்த எந்த செயலுக்கும் ஒரு எதிர்விளைவு இருக்கும், எந்த செயல் பண்ணாலும் எதிர்விளைவு இருக்கும். நல்ல செயல் பண்ணா புண்ணியம் இருக்கும், தீய செயல் பண்ணா பாவம் இருக்கும். நல்ல செயல் பண்ணா புண்ணியத்தை அனுபவிக்கணும், தீய செயல் பண்ணா பாவத்தை அனுபவிக்கணும். இந்த மாதிரி எந்த செயல் பண்ணாலும் எதிர்விளைவுகள் இருக்கும். அப்ப கர்மாவோ அகர்மாவோ விகர்மாவோ, கர்மான என்னது? செயல். அகர்மானா சாஸ்திரத்துக்கு உட்பட்ட செயல், பற்றுதல் இல்லாம செய்யக்கூடிய செயல், பேருக்காக செயலாற்றணுமேங்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல். இப்ப நம்ம சம்பாதிக்கிறோம், தானம் பண்றோம், தர்மம் பண்றோம், இதெல்லாம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறது. என்னுடைய கடமை நான் செய்யறேன், இது ஒரு தர்மம் நான் செய்யறேன் அப்படின்னு செய்யறது அகர்மம். விகர்மானா ஆமா சாஸ்திர புறம்பான செயல்கள்லாம் பண்றது. அகர்மா அகர்மா விகர்மா. ஆனா இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து அதுக்கும் மேல இன்னும் உன்னதமான ஒரு யோகத்தை சொல்லித்தரார். அந்த கர்மா செய்யக்கூடிய செயலை வந்து எப்படி யோகமா செய்யறது அப்படின்னு ஏற்கனவே மூணாவது அத்தியாயத்துல சொன்னார். அந்த அத்தியாயத்து கர்ம யோகம்னு தலைப்பு. செய்யற செயலை வந்து யோகமா செய்யுது. அப்ப யோகம்னா என்னது? யோகம் அப்படின்னா என்னது? யோகா அப்படின்னா என்னது? இந்த காலத்துல யோகானா என்ன என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த காலத்துல யோகானா எக்ஸசைஸ் பண்றது, ஆசனம் போடுறது, மூச்சு பயிற்சி பண்றது, அதுதான் யோகா. உண்மையில யோகாவோட அர்த்தம் அது கிடையாது. யோகானா என்னது? ஜபம் பண்றது இல்ல, ஜபம் பண்ணாது ஜப யோகா, தபம் பண்ணாது தப யோகா, ஜபம் பண்ணா ஜப யோகா, தபம் பண்ணா தப யோகா. அப்ப யோகானா என்னது? யோகாங்கிறது கடமை இல்லை, யோகாங்கிறது இணைக்கிறது. நம்முடைய செயலை எந்த இது பண்ணாலும் பகவானோட இணைக்கிறது யோகா. யோகம்னா என்னது? இணைக்கிறது. இன்னொரு அர்த்தம் யோகான்னா ஒரு அர்த்தம் நம்மளுடைய செயலை வந்து பகவானோட இணைக்கிறது. இன்னொரு அர்த்தம் யோகானா மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது. யோகான்னு என்ன அர்த்தம்? யோகாவுடைய நோக்கம் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது. யோக இந்திரிய சம்யமா அப்படின்னா யோகா, யோகா பண்றவுடைய நோக்கம் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும். எதுக்காக ஒருத்தர் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும்? எதுக்காக ஒருத்தர் யோகா பண்ணணும்? ஏன் நம்ம மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும்? பக்தி செய்யறது பக்தி யோகா. ஏன் ஒருத்தர் முதலாவது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும்? சொல்லு கரெக்டா. மனது மனது சும்மாவே இருக்காது, அதுதான் பிரச்சனை. நம்ம ஏற்கனவே நிறைய உபன்யாசத்துல பேசியிருக்கோம் மனதை பத்தி. மனது வந்து ரொம்ப கீழ்த்தரமான செயல்லாம் செய்ய சொல்லும், மனது தொந்தரவு பண்ணும், மனது நிலையா இருக்காது. காற்று வீசுற இடத்துல ஒரு தீபம் ஏற்றி வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மனது இங்கே எங்கேயும் அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? அப்ப அந்த மனதை வந்து காற்று இல்லாத இடத்துல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிறுத்தணும். காற்று இல்லாத இடத்துல தீபத்தை ஏற்றி வச்சா எப்படி இருக்கும்? அது நேரா எரியும், இங்கே அங்கேயும் ஆடாது. அதே மாதிரி கடல்ல பார்த்தா அலைகள் நிறைய பொங்கி வரும். அப்படி கடல்ல அலைகள் நிறைய பொங்கி வந்தாலும் கடல் வந்து சீற்றம் அடையுதா? இல்ல, நிதானமா இருக்கு. அதை படி பயிற்சி பண்றதுதான். கடல்ல எவ்வளவு அலைகள் பொங்கி வந்தாலும் கடல் சீற்றம் அடைகிறது இல்லையோ, நிதானமா இருக்கோ, அது போல மனதை வந்து ஒருநிலைப்படுத்தணும். ஏன் மனதை ஒருநிலைப்படுத்தணும்? அதான் காரணம். மனது வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா என்ன ஆயிடும்? மனதுக்கு நம்ம மனதுக்குள்ள தொந்தரவு இருந்துட்டே இருந்தா என்ன ஆகும்? நம்ம மனது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு, ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு, அப்ப என்ன ஆயிடும்? என்ன ஆகும்? சரி, ஒண்ணு கஷ்டமாயிடும், மனசு கஷ்டம்னு சொல்றோம். அப்புறம் துக்கம் தரும், அப்புறம் கோபம் வரும், அப்புறம் சுருக்கமாக சொன்னால் சந்தோஷம் இருக்காது. மனதிலேருந்து ஏதாவது எண்ணங்கள் வந்துட்டே இருந்தால் அதை திருப்திப்படுத்தணும் முயற்சி பண்ணிட்டே இருந்தால் திருப்தி அடையவே அடையாது இல்லையா. இப்போ ஒன்று செஞ்சு கொடுத்தா அடுத்து திரும்ப ஒன்று கேட்கும். உதாரணத்துக்கு சரி நம்ம வந்து சம்பளம் வாங்குறோம், நிறைய பேர் சம்பாதி சம்பளம் வாங்குறாங்க, இது 10,000 வந்துருச்சு, ஒரு 15,000 இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசில், 15,000 சம்பளம் வந்ததுக்கப்புறம் 20,000 இருந்தால் நல்லாயிருக்கும், 20,000 வந்ததுக்கப்புறம் 20, இப்படி வந்து அது ஆசையை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். இது வந்து கட்டுப்பாடற்ற மனது, இதில் இந்த மாதிரி ஏக்கத்தை தூண்டிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நான் இன்னொரு சின்னதாக ஒரு வீடு கட்டியிருக்கேன், இதோட இந்த பெரிய வீடு கட்டால் நல்லாயிருக்கும், என்கிட்ட கொஞ்சம் இடமா இருக்குது, இன்னொரு பெரிய இடம் இருந்தால், இப்படி வந்து மனது வந்து ஆசையினாலையும் ஆசையிலுடைய உந்துதலாலையும் அப்புறம் பல பல சிந்தனைகள் இதெல்லாம் அது போக்கில் போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகிடும், நமக்கு சந்தோஷம் இருக்க, சந்தோஷம் இல்லைன்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் அப்போ இருக்குன்னு அர்த்தம், கவலை இருக்குது, கோபம் வருது, இதெல்லாம் அதெல்லாம் அதோடைய நண்பன். சந்தோஷத்துக்கு இல்லைன்னா சந்தோஷம் இல்லைன்னா அதோடைய நண்பர் இவங்கெல்லாம், கோபம் அகங்காரம் பொறாமை இவங்கெல்லாம் அவங்க கூட இருப்பாங்க. அப்போது மனது சரி, புலன்களை ஏன் கட்டுப்படுத்தணும், புலன்களை ஏன் கட்டுப்படுத்தணும், மனதை புலன்களை ஏன், இப்போ மனதை ஏன் கட்டுப்படுத்தினா சந்தோஷமாக இருக்கணும், மனதை கட்டுப்படுத்தினா தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லுவார், நம்ம அடுத்த அத்தியாயம் படிக்கும்போது கிருஷ்ணர் சொல்லுவார், ஒருத்தருக்கு எதிரியோ நண்பரோ வெளியில் யாரும் கிடையாது, என்னோக்கு எதிரி வந்து அது ஆறு எதிரி, சரி அந்த ஆறு எதிரி எங்கே உட்காந்துருக்காரு, மனதில் தான், அந்த மனது தான் நம்முடைய எதிரி. எப்போ நம்ம சொல்கிறத கேட்கலைன்னா, இப்போ நாமங்கிறது யாரு, நாம அப்படிங்கிறது ஆத்மா, கரெக்ட். ஆத்மாவுக்கு யார் நண்பன் யார் எதிரினா, ஆத்மாவுக்கு நண்பன் எதிரி வெளியில் யாருமே கிடையாது. என்னுடைய நண்பன் வந்து எங்க பக்கத்து வீட்டுக்காரு, என்னுடைய எதிரி என்னுடைய எதிரி வீட்டுக்காரு, என்னுடைய எதிரி என்னுடைய சித்தப்பா, என்னுடைய நண்பர் என்னுடைய அப்பா, இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆத்மாவுக்கு நண்பரோ எதிரியோ வெளியில கிடையாது, ஆத்மாவுக்கு நண்பன் எதிரி அவருடைய மனது தான். எந்த ஆத்மாவுடைய மனது, ஆத்மா சொல்றது அந்த மனது கேட்குதோ, நம்ம சொல்றது நம்ம தான் ஆத்மா, நம்ம சொல்றத நம்ம மனது கேட்டுதுன்னா அப்ப அந்த ஆத்மாவுக்கு அந்த மனது வந்து, நம்ம சொல்றத நம்ம மனது கேட்டுதுன்னா அப்ப நமக்கு அந்த மனது வந்து எதிரி, கரெக்டா. இப்ப நான் சொல்றதை என் மனது கேட்கணும், கேட்டா நண்பன், புரிஞ்சுதா. நான் வந்து சொல்ல, ஏ மனதே அதை நினைக்காத, இதை நினைக்காத, அதை பத்தி சிந்திக்காத, இதை பத்தி சிந்திக்காத அப்படின்னு நான் வந்து கட்டளை இடணும். யாரு கட்டளை இடணும், ஆத்மா. யாருக்கு கட்டளை இடணும், மனதுக்கு. அத மனது கேட்டதுன்னா நண்பன். நான் சொல்றது மனது கேட்க மாட்டேங்குது, ஆத்மா சொல்லுது நீ அதை நினைக்காத, இல்ல நான் அதை தான் நினைப்பேன், நீ அதை பார்க்காத, இல்ல அதைத்தான் நான் பார்ப்பேன், நீ அதை செய்யாத, இல்ல அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு மனது பண்ணிச்சுன்னா அப்போ ஆத்மாவுடைய எதிரி மனதுதான். யாருடைய மனது ஆத்மா சொல்றத கேட்குதோ, அந்த ஆத்மா சொல்றதை கேட்குதோ, அந்த ஆத்மாவுக்கு அந்த மனது நண்பன். நம்ம சொல்றத நம்ம மனது கேட்கலைன்னா எதிரி, அவ்வளவுதான், எளிமையா புரிஞ்சுக்கணும். அப்போ மனதோடைய வேலை என்ன பண்ணணும், ஆத்மா சொல்றதை கேட்கணும். சரி, மனது ஆத்மா சொன்னதை கேட்டா அந்த ஆத்மா வந்து ஆத்மாவுக்கு மனது நண்பன் ஆயிரும். புலன்கள் இருக்கே, புலன்கள் என்ன பண்ணுது, புலன்கள் என்ன பண்ணணும், புலன்களை ஏன் கட்டுப்படுத்தணும், புலன்களை கட்டுப்படுத்தலைன்னா என்ன ஆகும், கட்டுப்படுத்தினா என்ன ஆகும், பக்திங்கிறது புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு வழி. புலன்களை கட்டுப்படுத்தினா என்ன, படுத்தலைன்னா என்ன, இப்போ புலன்களை கட்டுப்படுத்தல, எனக்கு கண் இருக்கு நான் எதையோ பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு காது இருக்கு நான் என்னெல்லாமோ ஊர்ல பேசுறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு வாய் இருக்கு நான் ஊர்வம்பெல்லாம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன என்ன ஆயிடும், புலன்களை வந்து தவறான வழியில செயல்படுத்துறதுனால, புலன்களை கட்டுப்படுத்தாததுனால சந்தோஷம் இருக்காது. இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா சந்தோஷம் வேணும். ஏன் நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோங்கிறோம்னா, மனதை புலன்களை நம்ம கட்டுப்படுத்துறது இல்லை. இந்த உலகத்துல நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்க முயற்சிக்கிறோம், ஆனா நம்மளால ஏன் சந்தோஷமா இருக்க முடியலன்னா, புலன்களை அது வழியில விட்டுட்டு, மனதை அது வழியில விட்டுட்டு, அது பின்னாடி நம்ம ஓடிட்டு சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்குமான்னு தேடுறோம். அப்புறம் எப்படி கிடைக்கும், யாரையா பத்தி பேசிட்டே இருக்கிறது, குறை சொல்லிட்டே இருக்கிறது, திட்டுறது, இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும். அப்படி பண்ணா என்ன ஆயிடும், நமக்கு அதுக்குண்டான வினை. அப்ப நம்மளே யாராவது பத்தி திட்டுவாங்க பேசுவாங்க, நீ என்ன பத்தி அவங்ககிட்ட அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க, சண்டை போட்டுக்கிறாங்களா இல்லையா? இவரை பத்தி அவர் சொல்லுவாரு, அவர் போய் அவர்கிட்ட சொல்லிடுவார், இந்த மாதிரி அவர் என்ன பத்தி இப்படி சொன்னாங்க, உன்னை பத்தி அப்படி சொன்னாங்க, உடனே சண்டை போட்டுக்குவாங்க, நீ என்ன பத்தி அவர்கிட்ட சொன்ன. அப்போ வாயை வந்து ஒழுங்கா கட்டுப்படுத்தினா ஏன் இந்த மாதிரி நடக்குது இல்லையா? இவரை பத்தி அவர்கிட்ட சொல்றது, அவன் போய் அவனை பத்தி இவன்கிட்ட சொல்றது, இந்த மாதிரி பேசிக்குவாங்க. அப்புறம் அரசியல் தலைவரை பத்தி பேசி அதுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது, சினிமான பொது விஷயத்தை ஏதோ ஒன்று பேசி அதை பத்தி வாதம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பொழுது போகலைன்னா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்களுக்கு எப்போ எப்படி பொழுதை பயனுள்ளதாக படுத்திக்கிறதுன்னு தெரியல. நம்முடைய பொழுதை வந்து நம்முடைய நேரத்தை வந்து எப்படி சரியான விகிதத்தில் பயன்படுத்திக்கிறதுன்னு தெரியாதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை வந்து தவறாக பயன்படுத்திட்டு தொந்தரவுகளை நம்மளே நமக்கு நாமளே தொந்தரவு ஏற்படுத்திக்கிறோம். நம்மளை யாருமே தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை, நம்மளை நாமளே தொந்தரவு பண்ணிக்குவோம் அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணிடுவோம், ஊர் வம்பு பேசுவோம், அரசியல் பேசுவோம், சினிமா சமுதாயம்லாம் பேசி ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்குவாங்க. சும்மா இருக்க மாட்டாமல் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு போய் பக்கத்து தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கிறது. சண்டை போடும்போது சொல்லுவாங்க, அன்றைக்கி நீ அப்படி சொன்னேன், அந்த வீட்டுக்காரை பற்றி இப்படி சொன்னேன், பார்த்துட்டிங்களா? தெரு சண்டையெல்லாம் போடுவாங்க, வீட்டில் சண்டை போடுவாங்க, எனக்கு உன்னை பற்றி அப்போவே தெரியும் எனக்கு. இப்போ இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா, அவங்க புலன்களை வந்து கட்டுப்படுது. கண்டதே சாப்பிட வேண்டியது, தேவையில்லாத விஷயங்களை சாப்பிட வேண்டியது, தேவையில்லாத விஷயங்களை பார்க்க வேண்டியது, தேவையில்லாத விஷயங்களை கேட்க வேண்டியது, இப்படியெல்லாம் பண்ணும்போது என்னன்னா, புலன்களை கட்டுப்படுத்தாதனால இது துக்கம் தான் நமக்கு தரும், சந்தோஷம் தராது. அப்போ நம்முடைய நோக்கம் என்ன, சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும். அதனால தான் யோகிகள்லாம் அதை செய்கிறதுக்காக போகிறாங்க. ஏன் யோகிகள்லாம் தனி இடத்துல போய் எதையுமே சிந்திக்காமல் இந்த உலக விஷயங்கள்லாம் மறந்து, வேத காலத்தில் இப்போல்லாம் அந்த மாதிரி யோகிகள் கிடையாது. அந்த வேத காலத்தில் உள்ள யோகிகள்லாம் முனிவர்கள்லாம் காட்டில் போய் சாப்பிடாமல் தூங்காமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் தனி ஒரு இடத்துல இருந்து மனதை கட்டுப்படுத்தி தியானம் செய்வாங்க. அதில் கூட ரொம்ப கடினமான பாதை தான் அது, அதில் எல்லோரும் பக்குவம் அடைய முடியாது. அப்போ யோகான்னா யோகம் பண்ணுறது இதுக்கு தான். யோகம் பண்ணுறதுடைய முக்கியமான நோக்கம் என்னது, மனதை புலன்களை கட்டுப்படுத்துறது. மனதை புலன்களை கட்டுப்படுத்திட்டா என்ன ஆகிடும், சந்தோஷமாயிடும். அப்போ யோகா பண்ணுறது எதுக்குன்னா, எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தலை, யோகா பண்ணலைன்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், மனதை புலன்களையும் கட்டுப்படுத்தணும், அதுதான் யோகா. அந்த யோகா வந்து நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி எளிமையாக பயிற்சி பண்ணணுங்கிறத கிருஷ்ணர் சொல்லித்தரார் பகவத்கீதை மூலமாக. இந்த அத்தியாயத்தில் கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல். நம்ம செய்ய கர்மான என்னது, செயல். யோகம்னா நினைக்கிறது. அப்ப என்னுடைய செயலை யோகமாக செய்து அதை கிருஷ்ணரோட சம்பந்தப்படுத்துறது, கிருஷ்ண உணர்வு. எந்த செயல் பண்ணாலும் உணர்வு இருக்கு, உணர்வு இல்லாம நம்ம செயலாற்ற முடியுமா? உணர்வு இல்லாத ஒரு பொருள் செயலாற்றுமா? செயலாற்றாது. உணர்வு இருக்கிறவங்க தானே செயலாற்றுவாங்க. அப்ப நமக்கு ரெண்டே உணர்வு தான், ஒன்னு பௌத்திக உணர்வு, இன்னொன்னு கிருஷ்ண உணர்வு. எத்தனை உணர்வு? ரெண்டே உணர்வு தான். ஒன்று வந்து பௌத்திக உணர்வு, கிருஷ்ண உணர்வு, அல்லது புலன் உணர்வு. பௌத்திக உணர்வு இன்னொரு என்ன மாதிரி சொல்ல, என்னுடைய புலனை திருப்திப்படுத்துறதுக்காக நான் செய்தது, புலன் என்பதுக்காக செய்யக்கூடிய உணர்வு புலன் உணர்வு அல்லது பௌத்திக உணர்வு. கிருஷ்ண உணர்வுனா கிருஷ்ணனுடைய புலன்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கிருஷ்ணருக்காக செய்யக்கூடிய உணர்வு. இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்து அந்த யோகத்தை வந்து எப்படி அவருக்காக செய்து நம்ம சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணருக்கு ஒன்று நம்ம செயல் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்த வேண்டாம், கிருஷ்ணரை வந்து நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டியதில்லை. கிருஷ்ணருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, கிருஷ்ணர் தனக்கு தானே சந்தோஷம் அடையக்கூடியவர், அவர் வெளியிலிருந்து யாரும் சந்தோஷப்படுத்த வேண்டாம். பகவானை போய் நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டியதில்லை, அவர் சுயம் திருப்தி உடையவர். அவர் ஆத்மாராமா. ஆத்மாராமன் என்ன அர்த்தம்னா, தன்னில் சந்தோஷ திருப்தியானவர். பகவானை இன்னொரு வஸ்து, இன்னொரு ஆள் போய் பகவானை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பகவான் தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்குவார். ஆனால் நமக்கு அப்படியா, நமக்கு நம்மளே சந்தோஷப்படுத்திக்க முடியுமா? நம்மளை யாராக வந்து சந்தோஷப்படுத்தணும், அப்படி இல்லைன்னா நம்ம கோவம் வந்து என்ன, இன்னைக்கு இன்றைக்கி யாருமே என்கிட்ட அன்பாக பேசலை, என்கிட்ட சந்தோஷமாக நடந்துக்கல, எனக்கெல்லாம் கோவம் கொடுக்குற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அப்போ நமக்கும் ஜீவாத்மாக்கும் பகவானுக்கும் பரமாத்மாக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கிருஷ்ணரே சந்தோஷப்படுத்திக்க முடியும், நம்மளை நம்ம தான் சந்தோஷப்படுத்திக்க முடியும். ஆனால் கிருஷ்ண பக்தியோட விசேஷம் என்னென்னா, நம்ம கிருஷ்ணருடைய அம்சம் ஏற்கனவே படிச்சிருக்கோமா இல்லையா, கிருஷ்ணருடைய அம்சமாக இருக்கிறதுனால நம்ம கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்திட்டோன்னா என்ன ஆயிடுவோம், நம்மளும் சந்தோஷமாயிடுவோம், அவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா. வயிறு சந்தோஷப்படுத்தே உடல் சந்தோஷமாயிடுதா இல்லையா? உடல் உள்ள எல்லா பாகங்களும் சந்தோஷமாயிடுது. மரத்துல வேருக்கு தண்ணீர் ஊத்தினோடனே மரம் முழுவதும் புஷ்டி ஆயிடுது. அப்போ எது எது வந்து ஆதாரமோ அதை சந்தோஷப்படுத்தணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆதாரத்தை விட்டுட்டு நம்மளை சந்தோஷப்படுத்தணும் நினைச்சுக்கோ. பிரச்சனை அங்கதான். பிரச்சனை என்னன்னா கிருஷ்ணரை விட்டுறோம். கிருஷ்ணரை விட்டுட்டு நம்மளுடைய புலன்களை நம்ம சந்தோஷப்படுத்திக்க முடியுமா? நான் வந்து என்னுடைய புலன்களை சந்தோஷப்படுத்தணும், என்னுடைய குடும்பத்தாருடைய புலன்களை சந்தோஷப்படுத்தணும், இந்த நாட்டு மக்களுடைய புலன்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்லாம் முயற்சி பண்றோம். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை இல்லையா? அப்ப என்ன காரணம்? கிருஷ்ணரை மறந்து செயலாற்றும். அதைத்தான் கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துற கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல். அப்ப பௌத்திக உணர்வை துறந்து கிருஷ்ண உணர்வுக்காக நம்ம செயல்படும் போது என்ன ஆயிடும்? சந்தோஷம் ரட்டிப்பாயிடும். உண்மையில கிருஷ்ணர் தன்னில் திருப்தி அடையக்கூடியவர். ஆனா தன்னுடைய பக்தன் செய்யக்கூடிய சேவையில சந்தோஷம் அடையிற பக்தன் கூட அன்பு பரிமாற்றம் செய்யறார். ஒரு பக்தன் போய் பகவானை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் தன் அந்த பக்தனுடைய அன்பு பகவான் ஏத்துக்கிட்டு அவனை சந்தோஷப்படுத்துறார். அதுல அவர் திருப்தி அடையிறதா காமிச்சுக்கிறார். தன்னுடைய பக்தனுடைய சேவையில பகவான் வந்து திருப்தி அடைகிறார். அதனால இந்த அத்தியாயம் முழுவதும் உள்ள ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணர் வந்து எப்படி நம்முடைய செயலை யோகமா பண்ணி கிருஷ்ணரோட சம்பந்தப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லித்தரார். இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? யாரு வந்து சன்னியாசி அப்படின்னு சொல்றார், தன்னுடைய செயலின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பற்றவர் அவரே நிரந்தரமான சன்னியாசி ஆவார். இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா சன்னியாசினா ஏதோ ஒரு துறவி இல்லையா? சன்னியாசினா ஒரு துறவி, அவர் சமுதாயத்தில் ஜனங்களோட சேர்ந்து இருக்க மாட்டார். அவர் அந்த துறவி வந்து ஜனங்களோட சேர்ந்து இருக்க மாட்டார், தனியா ஒரு இடத்துல காட்டில் இருப்பார் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு சன்னியாசினா யாருன்னு படிங்க. முதல் வரிய கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? நான் வந்து அந்த வரி மட்டும் தான் படிக்க சொன்னேன். அப்ப சன்னியாசிங்கிறவர் வந்து விருப்பு வெறுப்பற்றவரா இருக்கணும். அவருக்கு எந்த பொருள் மேலும் விருப்பம் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. அவர் தான் சன்னியாசி. விருப்பு வெறுப்பற்றவர் தான் சன்னியாசி. வெளித்தோற்றத்தில் இல்லை, வெளித்தோற்றத்தில் தாடி எல்லாம் வச்சு குகையில எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சன்னியாசி. அப்படி தாடி எல்லாம் வச்சு குகையில வாழ்ந்துட்டு நான் வந்து ரொம்ப உயர்ந்த கிரகத்தை அடையணும், நல்ல ஆடம்பர வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சா அவர் சன்னியாசி. புரிஞ்சுதா? அதே சமயம் ஒரு சாதாரண வாழ்க்கையில எளிமையான வாழ்க்கையில அவர் வந்து வீட்டு வேலை பார்க்கிறவரா இருக்கலாம், இல்ல வியாபாரம் செய்யக்கூடியவரா இருக்கலாம், இல்ல படிக்கிறவரா இருக்கலாம், பாத்திரம் தேய்க்கிறவரா இருக்கலாம், தொழிலாளியா இருக்கலாம், ஆனா அவர் செயல்ல விருப்பு வெறுப்பு எதுவும் பண்ணிக்கல. அவர் ஒரு செயல் பண்றாரு, அது கிருஷ்ணருடைய திருப்திக்காக பண்றாரு. நான் வந்து சம்பாரிச்சு பணம் ஈட்டுற பொருள் ஈட்டிட்டு வரேன், அதனால அது நிறைய கிடைக்கும் போது அதுல சந்தோஷம் அடையவும் இல்லை, குறைந்து கிடைச்சதுன்னு வருத்தப்படவும் இல்லை, என்ன கிடைச்சதோ அதை வச்சு திருப்தியாகி அதை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறேன். அவர் தான் சன்னியாசி. என்ன கிடைக்குதோ அதுல அது சந்தோஷம் அடையும். மனது வந்து போதுங்கிற மனதை எப்பவுமே சந்தோஷமா இருக்கு. மனதுல வந்து ஆசைகள் அதிகரிச்சுட்டே இருந்தா சந்தோஷம் இருக்காது. எனக்கு இன்னைக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது கிடைக்கும். நான் வந்து அதுக்குண்டான முயற்சிகளை செய்யலாம். இப்போ நம்ம எல்லாம் இருக்கோம், நம்ம படிக்கலாம், வேலைக்கு போகலாம், சம்பாதிக்க முயற்சிக்கலாம். நமக்கு இன்னைக்கு இதுதான் கிடைக்குங்கிறது தீர்மானிக்கப்பட்டு நம்ம முயற்சி செய்யலாம். நமக்கு என்னதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல. சில பேர் பயங்கர கஷ்டப்பட்டு படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, ஆனால் ரொம்ப சம்பளம் ஒன்றும் கிடைக்காது. சிலர் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டாங்க, பெரிய வியாபாரம்லாம் பண்ணி நிறைய சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய படித்தவங்களுக்கு சம்பளம் குறைவாக தான் கிடைக்குது. சிலப்ப படிக்காதவங்க கூட பெரிய பெரிய வியாபாரம் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்கவுங்க கர்ம வினை அவங்க அனுபவிச்சுதான் ஆகும். படிக்காதவங்க கோடீஸ்வராகவும் செய்யறாங்க, படிச்சவங்க சாதாரண வேலை பார்க்கறவங்களும் இருக்காங்க இல்லையா? இப்ப நம்மளுடைய கர்ம வினை முன்ஜென்ம கர்மத்துல, முன்ஜென்மத்துல என்ன பாவ புண்ணியம் செய்தோமோ அது தகுந்த மாதிரி உடல் எடுத்துட்டு இருக்கோம். அந்த முன்ஜென்ம பாவ வினைக்கு தகுந்தாற் போல, புண்ணியத்துக்கு தகுந்தாற் போல நம்ம உடல் எடுத்திருக்கிறதுனால அந்த உடலுக்கு இதுதான் கிடைக்கும், இவ்வளவுதான் விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நம்ம முயற்சி பண்ணாம இருக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சிங்கம் இருக்கு, சிங்கத்துடைய உணவு வந்து என்னது? மான், மாடு, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் மாமிசங்கள்லாம் சாப்பிடும். சிங்கம் வந்து தன்னுடைய குகையில வாயை திறந்து உட்கார்ந்து இருந்தா மான் வந்து வாய்க்குள்ள விழுகுமா? சிங்கத்துக்கு உணவு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுச்சு. அப்ப சிங்கம் தான் இறையை தேடி போகணும். அன்னைக்கு இறை கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம், அது அந்த சிங்கத்துடைய பாக்கியத்தை பொறுத்து இருக்கு. ரொம்ப ரொம்ப தேடி அலைஞ்சு ஏதோ கடவுளுடைய கருணையினால சிங்கத்துக்கு வந்து உணவு கிடைக்குமா கிடைக்கலாம் தெரியாது, தேடி போகுது. பகவானுடைய கிருபையினால அதுக்கும் உணவு கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய முன்ஜென்ம கர்மத்தினால நமக்கு இவ்வளவுதான் விதிக்கப்பட்டிருக்கும். நம்ம முயற்சிகள் வேணா பண்ணலாம், நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணலாம், நிறைய சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணலாம், கோடீஸ்வரன் ஆகணும் முயற்சி பண்ணலாம், என்னதான் முயற்சி பண்ணாலும் அது நடக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய பிராப்தம் அவ்வளவுதான், நம்ம முன்ஜென்ம கருப்படி அவ்வளவுதான். சிலருக்கெல்லாம் முயற்சி பண்ண உடனே கிடைச்சிடும், படிச்சு முடிச்சோடனே வேலை கிடைச்சிடும், படிச்சு முடிச்சோடனே சம்பளம் கூடுதலாக கிடைச்சிடும், படிச்சு முடிச்சோடனே பெரிய பணக்காரர் ஆயிடுவாங்க. சில படிக்காமையே பெரிய பணக்கார, அப்ப அதெல்லாம் என்ன அர்த்தம்? படிக்காமையே பெரிய பணக்காரர் ஆயிடுறாங்க, வியாபாரம் பண்ணி முன்னேற முன்னேறாங்கன்னா அவங்க எல்லாம் முன்ஜென்மத்தோடைய புண்ணியம். புரிஞ்சுதா? அப்ப பாப புண்ணியம் ரெண்டுமே வந்து நம்ம முன்ஜென்மத்தில் செய்ததுல இப்ப நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா? அதனால ஒரு பக்தன் எப்படி செயலாற்றணும்னா, அவன் பாவ புண்ணியத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அவன் பாவ புண்ணியம்லாம் கிடையாது. ஒரு பக்தனுக்கு வந்து செய்யக்கூடிய செயலை வந்து கிருஷ்ணருக்காக செய்யணும். உண்மையிலே ஒரு பக்தன் பாவம் செய்ய முடியாது. பகவானுடைய பக்தனாக இருக்கக்கூடியவனுக்கு பாவம் செய்யுங்கிற எண்ணம் வராது. அப்படி அவன் பாவம் செய்யுங்கிற எண்ணம் தான் அவன் பக்தனாக இருக்க முடியாது. யார் ஒருத்தர் பாவகாரியம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பக்தராக இருக்க முடியாது. வெளித்தோட்டத்தில் வேணால் பக்தராக இருக்கலாம், பக்தர்னு சொல்லிக்கலாம், ஆனால் உண்மையான பக்தர் வந்து பாவகாரியம் செய்ய மாட்டார் இல்லையா? சரி, அந்த பக்தன் செய்யக்கூடிய செயலில் விருப்பு வெறுப்பு எதுவும் வச்சுக்க மாட்டார். செய்யக்கூடிய செயலில் வந்து விருப்போ வெறுப்போ இல்லாமல் அது கிருஷ்ணருடைய திருப்திக்காக மட்டுமே செய்யறது. நான் இந்த செயல் செய்தால் பகவான் திருப்தி அடைவார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்படி செய்யக்கூடிய பக்தர் தான் உண்மையான துறவி. அவர் பெயருக்காக எதையும் துறக்கவும் மாட்டார். எனக்கு எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம், என்னுடைய சொத்து வேண்டாம், எனக்கு இடம் வேண்டாம், எனக்கு வீடு வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படி திறந்துட்டு போய் அவர் தனி இடத்துல சும்மா இருக்க மாட்டார். அந்த பக்தர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய உடைமைகள் எல்லாம் கிருஷ்ணருடைய சேவைக்காக போன வாரம் படித்தோம் இல்லையா, தன்னுடைய உடைமைகள் எல்லாம் கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்துவார். அதனால் அவருக்கு அதில் பற்றுதலும் இல்லை, அதில் விருப்பம் இல்லை, அதை வெறுக்கவும் இல்லை. அந்த சொத்து வேண்டாம்னு அவர் வெறுக்கவும் செய்யலை, அது மேலே அவர் பற்றுதல்னு வச்சுக்கல. என்ன பண்ணார்? பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்தினார். அவர் தான் யாரு? சன்னியாசி, துறவி. அவர் உலக ரீதியில் பார்த்தா நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம், சாதாரண நபராக இருக்கலாம், ஆனால் உண்மையில் அவர் தான் உண்மையான துறவி. அடுத்த வரையில் என்ன சொன்னார்? எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகையோ பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறார். எல்லா இருமைகள், இருமைகள்னா என்னது? இருமைன்னு தமிழ் வாசிப்பு தான் கேள்விப்படுறீங்களா? எருமை தான் ரெகுலராக கேள்விப்பட்டிருக்கீங்க. இருமைகள்னா இரட்டிப்பு தன்மைகள். நமக்கெல்லாம் வந்து தமிழ் வந்து ரொம்ப படித்து பின்னாடி போயிட்டோம். நம்ம இப்போ உண்மையான தமிழ்லாம் படிக்கிறது இல்லை. இப்போ பேசுறதே பாருங்க, சுத்தமான தமிழாக நம்ம பேசுறது இல்லை. நம்ம வந்து நம்முடைய கலாச்சார பண்பாட்டிலிருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம். நம்ம பேசக்கூடிய தமிழும் சுத்தமான தமிழ் கிடையாது, படிக்கிற தமிழும் கேட்குற தமிழும் சுத்தமான தமிழ் கிடையாது. அதனால நமக்கு தெரிஞ்சதுல எருமை தான். இருமைனா என்னன்னு தெரியாது. இருமைனா இரட்டிப்பு தன்மைகள். என்னென்ன இரட்டிப்பு தன்மைகள்? இப்ப இங்க பார்த்த ஒன்னு ஒரு உதாரணம், விருப்பு வெறுப்பு. விருப்புனா விரும்புறது, வெறுப்புனா வெறுக்கிறது. அப்புறம் விருப்பு வெறுப்பு இந்த மாதிரி நிறைய இருக்கு இரட்டிப்பு தன்மைகள். அப்படி இல்லை, இன்பம் துன்பம் இல்லையா? சில 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 பொருளை விரும்புறோம், சில பொருளை வெறுக்கிறோம். சில சமயம் இன்பங்களை விரும்புகிறோம், சில சமயம் துன்பங்களை வெறுக்கிறோம் இல்லையா? இன்பம் துன்பம், அப்புறம் லாபம் நஷ்டம். லாபத்தை விரும்புகிறோம், நஷ்டத்தை வெறுக்கிறோம் இல்லையா? லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி. வெற்றி எதிர்பார்க்குறோம், தோல்வி எதிர்பார்க்காம இருந்துச்சுன்னா வருத்தப்படுறோம், வெற்றி கிடைச்சா சந்தோஷப்படுறோம். இப்போ இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இதெல்லாம் தான் இரட்டிப்பு தன்மைகள். ஒன்று சந்தோஷம் தரக்கூடியது, இன்னொன்று துக்கம் தரக்கூடியது. இன்னைக்கு இன்பம் இருந்தால் நாளைக்கு துன்பம் இருக்கும், இன்னைக்கு விருப்பம் இருந்தால் நாளைக்கு வெறுப்பு இருக்கும், இன்னைக்கு வெற்றி இருந்தால் நாளைக்கு தோல்வி இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இதைத்தான் ரெண்டாவது அத்தியாயத்தில் படித்தோம். கிருஷ்ணர் சொன்னார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமா பாயினோ அனித்யா தாம் திதிக்ஷ பாரதா. அர்ஜுனா, ரட்டிப்பு தன்மைகள் வாழ்க்கையில் மாறி மாறி வரும், கோடை குளிர் மாதிரி. இப்போ கோடைக்காலம் வந்துருச்சு, கஷ்டப்படுறோம். குளிர்காலம் வந்தாலும் கஷ்டப்பட போகிறோம், கோடை காலம் வந்து நினைப்போம் குளிர்காலம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு, குளிர்காலம் வந்ததும் வெயில் காலம் இருந்தால் தேவையில்ல போல இருக்குன்னு. அதே மாதிரி தான் நிறைய நாடுகள் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் அமெரிக்கா போன்ற நாட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப குளிராக இருக்கும், இந்தியா போன நாட்டில் போய் வாழ்ந்தால் சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க, இங்கே உள்ளவங்க நினைப்பாங்க இங்கே ரொம்ப வெயிலாக இருக்கு அங்கே போனால் நல்லா இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாது, இந்த ரட்டிப்பு தன்மைகள் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். சிலர் குளிர்னால கஷ்டப்படுவாங்க, குளிர்காலத்தில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஒரு கூண்டு மாதிரி கட்டி அதை விறகெல்லாம் வச்சு பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க. அதே நெருப்பு வெயில் காலத்தை பக்கத்தில் உட்காருமா, அப்போ வந்து குளிர்ச்சியாக அதை அவர் பண்ணணும்னு நினைப்போம். ஃபேன் ஏசியெல்லாம் இப்போ போட்டுக்கிறோம், அந்த காலத்தில் எல்லாமே இயற்கையான காற்று குளிமையான காற்றெல்லாம் வீசிட்டு இருந்து. ஸோ எப்படி இந்த ரட்டிப்பு தன்மைகள் இருக்கு, இந்த ரட்டிப்பு தன்மையில் பாதிக்கப்படாதவன் சொல்றாரு கிருஷ்ணா, விடுபட்டுள்ளவன். ஒரு பக்தனுக்கு விருப்பம் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது, இன்பம் இருக்கக்கூடாது, இன்பத்திலையும் வசீகரிக்கப்படக்கூடாது, துன்பத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா. அதுதான் ரொம்ப அழகா நாரத முனிவர் சொல்றாரு பாகவதத்துல, தஸ்யைவ ஹேதோ பிரஜதேவ கோபிதோ நலப்பியதேய பிரமதா உபரியத தலப்பியதேய துக்கவ தன்யத சுகம் காலேன சர்வத்திர கபீர ரம்ஹசா. இந்த உலகத்துல நம்ம எப்படி யாருமே துன்பத்தை விரும்புறதில்லை இல்லையா, நம்ம யாராவது துன்பத்தை விரும்புவோமா, எனக்கு துன்பம் வரணும், எனக்கு நான் செய்யக்கூடிய வியாபாரம் நஷ்டமாயிடணும், நான் எடுத்த காரியம்லாம் தோல்வி அடையணும் அப்படியேதான் விரும்புவோமா, இது யாருமே விரும்ப மாட்டோம். அப்ப நாரத முனிவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி நம்ம விரும்பாதப்ப நமக்கு சந்தோஷம் வருதோ அதே போல துன்பமும் வரும். நம்ம விரும்பினாலும் சந்தோஷம் வருதா இல்லையா, அதை நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா தோல்வி துன்பம் வரும்போது மட்டும் ஏத்துக்க நம்ம மனசு தயங்குது, ஏத்துக்க மாட்டோம். அப்ப என்னென்ன அர்த்தம், நம்ம அதுல பாதிக்கப்படுறோம்னு அர்த்தம். இன்பமோ துன்பமோ, விருப்போ வெறுப்போ, வெற்றியோ தோல்வியோ, லாபமோ நஷ்டமோ, ரெண்டுமே சமமா பாவிக்கிறது. அந்த மாதிரி வாழ்றவங்க தான் உண்மையான துறவி பக்தர். ரெண்டையுமே சமமா எது வந்தாலும் அதை சம்மந்தமா எடுத்துக்கிறது, சமமா எடுத்துக்கிறது. இன்னைக்கு இன்பமா நாளைக்கு துன்பம் இருக்க கட்டாயம் அது தெரியும். அதனால ரொம்ப சந்தோஷத்துல உச்சிக்கு போயிடவும் மாட்டாரு, துன்பம் வருவோம் பாதாளத்துக்கு போயிடவும் மாட்டாரு. ரொம்ப சந்தோஷம் வருதா, இது பகவானுடைய கருணை. துன்பம் வருதா, அதுவும் பகவானுடைய கருணை. வெற்றி வருதா, அதுவும் பகவானுடைய கருணை. தோல்வி வருதா, அதுவும் பகவானுடைய கருணை. எதிலையுமே வந்து தன்னுடைய நிலையிலிருந்து பிறழாதவர் அவர் தான் தீரன் சொல்லப்படுறார். தீரன்னா தன்னுடைய நிலையில உறுதியா இருக்கிறவர். இன்பமோ துன்பமோ, விருப்போ வெறுப்போ, வெற்றியோ தோல்வியோ, லாபமோ நஷ்டமோ, அதெல்லாமே சமமா பாவிக்கிறவங்க அவங்க யாரு, தீரன். அல்லது அவர் தான் உண்மையான துறவி. அவர் எது தகுதி அடைகிறார், அத்தகையவர் பௌதிக பந்தங்களில் எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறார். பௌதிக பந்தத்துக்கு காரணம் அதுதான், நம்ம இந்த உலகத்துல ஏன் கஷ்டப்படுறோம்னா இதுதான் காரணம். சில பொருளை விரும்புவோம், சிலரை வெறுப்போம், சிலரை ஏற்றுக்கும், சிலரை நிராகரிப்போம். லாபத்தை விரும்புவோம், நஷ்டத்தை விரும்ப மாட்டோம், வெற்றியை விரும்புவோம், தோல்வியை விரும்ப மாட்டோம், இன்பத்தை விரும்புவோம், துன்பத்தை விரும்ப மாட்டோம். இப்படி இதுல நம்ம இதையே எதிர்பார்க்கிறோம், இதை நம்ம எதிர்பார்க்கறதே இல்லை. ஆனா என்னுடைய கர்மப்படி நம்ம இதை எதிர்பார்த்தாலும் இது வரத்தான் செய்யும் இல்லையா. நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டே இருந்தா தான் எனக்கு துன்பமே எப்போ, சரி இன்பமே எப்போ இருக்கும், துன்பம் இருக்காது. ஆனா நான் அப்படி பண்ணலையே, இந்த உடல் எடுத்ததே நம்ம பண்ண துன்பம் தானே, இந்த உடல் எடுத்து நம்ம கஷ்டப்படுறோமா இல்லையா. அப்ப இந்த பௌத்திக உலகத்துல எப்ப இந்த உடல் எடுத்துக்கிட்டோமோ அப்ப ரெண்டையுமே சந்திச்சுதான் ஆகணும். இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, எல்லாமே மாறி மாறி வந்துட்டு இருக்கும், கோடை குளிர் மாதிரி. ஆனா பக்தர்கள் வந்து இது போல மாற்றத்தினால பாதிப்படையக்கூடாது அப்படின்னு தான் கிருஷ்ணர் சொல்லித்தரார். எப்படி சீதோஷத்தினால வரக்கூடிய சுக துக்கத்தை நம்ம பொறுத்துக்கிறோமா இல்லையா, அது மாதிரி சகிப்புத்தன்மை வாழ்க்கையில வரக்கூடிய இன்பம் துன்பம் இதெல்லாம், இந்த சகிப்புத்தன்மையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம்ம பக்தராயிட்டோம்னு அர்த்தம். அதுக்கான பயிற்சி தான் இப்ப நம்ம எடுத்து, இப்ப நமக்கு சகிப்புத்தன்மை கிடையாது. இப்ப நமக்கு ஏதாவது வீட்டுல துன்பம் நடந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. நம்ம வீட்டுல யாராவது இறந்து தவறி போயிட்டாங்கன்னா, இறந்து போயிட்டாங்கன்னா நம்மளால அதாவது இருக்க முடியுமா, நம்மளால பொறுத்துக்க முடியாது. நல்ல காரியம் நடந்ததுன்னா ஊரெல்லாம் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவோம். அப்ப ரெண்டுமே சமமா பாதிக்கும், இன்பமோ துன்பமோ ரெண்டையுமே சமமா பாதிக்கும். அந்த பாவ அந்த மனோபாவத்தில் வாழக்கூடியவங்க தான் துறவிகளாகவும் வீரர்களாகவும் பக்தர்களாகவும் சொல்லப்படுறாங்க. பகவத்கீதையில் கிருஷ்ணர் நமக்கு அந்த பயிற்சியை தரார். அப்படிதான் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தார், அர்ஜுனா இந்த யுத்தம் வந்து நீ செய்ய வேண்டிய செயல், உன்னுடைய செயலை வந்து நீ எனக்காக பகவத்கீதை படி கிருஷ்ணர் தன்னுடைய செயலை செய்யணும். அவர் செயலை துறக்க சொல்லலை கிருஷ்ணா, நீ உன்னுடைய செயலை செய்யணும், அது யாருக்காக பண்ணணும், எனக்காக பண்ணும், அதில் வரக்கூடியதை வந்து நீ வந்து ஏற்றுக்க வேண்டாம், இன்பமோ துன்பமோ அதெல்லாம் என்கிட்ட விட்டுடு, நீ சந்தோஷமா அவ்வளோதான், எனக்காக நீ செயலாற்று, அதில் வரக்கூடியதை நான் பார்த்துக்கிறேன். அது வரக்கூடியதோ அது கிருஷ்ணரை, கிருஷ்ணர் தான் அதோட முடிவு, அவர் கையில் தான், எது எது நடந்தாலும் அது கிருஷ்ணனுடைய விருப்பம், கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக செய்யணும். அப்படி தான் பக்தர்கள் செயலாற்று, புரிஞ்சுதான். அப்போ இந்த இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இந்த ரட்டிப்பு தன்மைகளில் இருமைகளில் வந்து பாதிப்படையாமல் இருக்க நம்ம பழகிக்கணும். அதுக்காக தான் பக்தி செய்யணும். நம்ம பக்தி செய்ய 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 என்னாயிடுவோம், இந்த குணம்லாம் பக்குவமாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். நிறைய பக்தருடைய சரித்திரங்களை கேட்கும்போது புரிஞ்சுதா, பக்தர்களை பற்றி அந்த பக்தர்லாம் எப்படி இந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க, இந்த மாதிரி துன்பங்கள் இருந்து வந்த போதெல்லாம் எப்படி அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க, சகிப்புத்தன்மை எப்படி இருந்தது அவங்கக்கிட்ட, அந்த மாதிரி பக்தருடைய சரித்திரமெல்லாம் கேட்கணும். அந்த மாதிரி பக்தருடைய சரித்திரமெல்லாம் கேட்கும்போது தொடர்ந்து கிருஷ்ணருடைய நாமங்களை உச்சரிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அப்படி தொடர்ந்து நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரித்து பக்தருடைய சரித்திரமெல்லாம் கேட்டுட்டே வந்தோன்னா என்ன ஆடுவோம், பக்தர்களுடைய சரித்திரத்தில் இதெல்லாம் இருக்காது. ஒரு பக்தன் வந்து இந்த இரட்டிப்பு தன்மைகளில் பாதிப்படைய மாட்டார். இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இதெல்லாம் வந்து என்ன பண்ணாது, ஒரு பக்தனை பாதிக்க. அந்த மாதிரி பக்தர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க நிறைய பேர், நிறைய பேர் தன்னுடைய உடைமைகள்லாம் துறந்தவங்க இருக்காங்க. பக்தி சேவைக்காக, பகவானுடைய சேவைக்காக எல்லாத்தையும் துறந்து அவங்க சில சமயம் பகவானத்துடைய பக்தனை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வச்சிருவார், ரொம்ப துன்பமயமான சூழ்நிலை. அப்ப இருந்து கூட அவங்க பக்தி பாதை விட்டு விலக மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு விலகவே மாட்டாங்க. அந்த மாதிரி பக்தர்களா வாழ்ந்துருக்கு. இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி எத்தையுமே அவங்கள பாதிக்க. அந்த மாதிரி பக்தருடைய சரித்திரத்தை என்ன பண்ணணும், படி கேட்கணும். பாகவதத்திலிருந்து புராணங்கள்லிருந்து ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி இதுலேருந்துலாம் கேட்கணும். சில சமயங்களில் கிருஷ்ண பக்தர்கள் வந்து புக்கில் என்ன இருக்கு, சில சமயங்களில் கிருஷ்ண பக்தர் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க, துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. சில சமயம் அவங்க தொடங்குற காரியமாக தோல்வியில் போய் முடியும். ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்தி பாதை விட்டு விலக மாட்டாங்க. எது நடந்தாலும் சரி, இது வந்து கிருஷ்ணருடைய சோதனையாக இருக்கலாம், கிருஷ்ணர் என்ன பரீட்சை பண்ணுறார், இது வந்து என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இருக்கும் அப்படின்னு அந்த கஷ்டங்கள் எல்லாம் கூட பக்தர்கள் பொறுத்துக்குவாங்க, பொறுத்துக்கொள்ள பழகிக்குவாங்க. அப்படி நம்ம பழகிட்டோம்னா அந்த பக்தருடைய சரித்திரத்திலிருந்து கேட்கும்போது நம்மளும் படிப்படி அவன் இப்படி தான் இருக்கணும், ஒரு பக்தனா இப்படி தான் இருக்கணும், அவன் வெற்றி தோல்வியை பார்க்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு அர்ஜுனன், அர்ஜுனன் வந்து முதல் யுத்தம் செய்ய மாட்டேன்னாரு. அப்போ முதல் யுத்தம் செய்ய மாட்டேன்னு ஏன் அர்ஜுனன் சொன்னாரு, ஏன்னா அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்போ விருப்பம் இல்லைன்னு ஆயிடுச்சா, அது அவருக்கு பிடிக்கல. இது வந்து எனக்கு வெற்றி வெற்றி ஒரு வேளை வெற்றி எதிர்பார்த்து அர்ஜுனன் செய்யலாம், ஆனால் அது தோல்வியோ வந்துட்டு தோல்வியோ வெற்றியோ அது எனக்கு ரெண்டுமே சந்தோஷம் தராதுன்னு அர்ஜுனன் நினைச்சார். வெற்றி அடைஞ்சு யாரை கொண்டு வெற்றி அடைகிற என்னுடைய உறவினர்கள் தானே நான் கொள்றேன், அப்ப எனக்கு சந்தோஷம் தராது. அப்ப அர்ஜுனன் அங்க என்ன பார்த்தாரு, நான் எனது என்னுடைய உறவினர்கள் என்னுடைய சமுதாயம் அப்படி இல்ல பார்த்தாரு. அப்படி அர்ஜுனன் பார்த்தனால அவருக்கு சந்தோஷம் தரல அந்த யுத்தம். ஆனா கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொன்னதுக்கு அப்புறம் அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டார், அதுக்கப்புறம் யுத்தம் செய்தார். அதுக்கப்புறம் என்ன மனதுடைய மனநிலையில யுத்தம் செய்தாரு, இது என்ன வருதோ இந்த யுத்த பூமியில, நான் இறந்தாலும் சரி இல்லை அடுத்தவங்க என்னுடைய சகோதரர் இறந்தாலும் கிறிஸ்தர் இந்த யுத்தம் தர்மத்துக்காக செய்ய சொல்றார், அவனுடைய திருப்திக்காக நான் செய்யறேன், அவருடைய விளைவை பத்தி நான் கவலைப்படலை. அது கிறிஸ்தர் பொறுப்பு, அதுக்கு அந்த பொறுப்பை வந்து கிறிஸ்தர் ஏற்றுக்கிட்டார், கிருஷ்ணருக்கு அந்த பொறுப்பை விட்டுட்டார். அர்ஜுன் என்ன பண்ணாரு, பொறுப்பை வந்து கிருஷ்ணர் அவருடைய கடமையை மட்டுமே அவர் செய்தார். அதுல வந்து இன்ப துன்பத்தை எதிர்பார்க்கல, அவர் வெற்றி தோல்வியை எதிர்பார்க்கல. இதுல இந்த யுத்தம் செய்தால் எனக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டமாயிடுவோமோ, ஆரம்பத்தில் நஷ்டமாயிரும்னு பயந்தது, என்னுடைய சொந்தக்காரங்களாம் இறந்து போயிடுவாங்க, இவங்களை ஜெயிச்சு நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இல்லை அப்படிலாம் வாதம் செய்தாரோ இல்லையா அர்ஜுனன். ஆனால் கிருஷ்ணர் சொன்னதுக்கு அப்புறம் பகவத்கீதை சொன்ன, கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றதுக்கு முன்னாடி உபதேசிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனுக்கு இந்த குழப்பம் எல்லாம் இருந்தது. பகவத்கீதையை கிருஷ்ணர் கேட்டது, கிருஷ்ணர் கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனனுக்கு அந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்துருச்சு. அதனால என்ன பண்ணாரு, கிருஷ்ணோட திருப்திக்காக மட்டுமே செயலாற்றினார். அதோட விளைவு என்னவா இருந்துட்டு போட்டோம், அதோட விளைவு என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய உறவினர்கள் இறந்தாலும் பரவாயில்ல, இல்லை நான் தோல் தோற்றாலும் பரவாயில்ல, எனக்கு புகழ் கிடைக்கலான்னு பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு யார் செயல் பண்ணாங்க, அர்ஜுன், அர்ஜுன் அப்படிதான் செயல் பண்ண. சரி, அதே பாண்டவர்களே நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் இழந்துட்டாங்க, தன்னுடைய ராஜ்யம் நாடு சொத்து எல்லாத்தையும் இழந்து காட்டுல வந்து ஒரு சாதாரண பிக்ஷைக்காரர்களை போல, ஒரு துறவிகளை போல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த சூதாட்டத்துல தோத்து போயிட்டாங்க, சூதாட்டத்துல தோல்வி ஆயிடுச்சு, நாட்டை எல்லாம் இழந்தாச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு, எதுல அவங்க செய்யக்கூடிய காரியத்தில் எதுலுமே அவங்களுக்கு வெற்றி கிடையாது. சின்ன வயதுலேருந்து ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க, நிறைய சோதனைகள் கஷ்டங்கள் எவ்வளோ சந்திச்சிருக்காங்க இல்லையா. ஆனால் அவங்க ஓரொரு கட்டத்திலையும் எப்படி கிருஷ்ணருடைய நினைவில் தானே வாழ்ந்தாங்க, கிருஷ்ணரை மறக்கலையே அவங்க. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, எனக்கு இவ்வளோ தோல்வி ஆயிடுச்சு, நாங்கள் எங்களோட நாட்டை இழந்துட்டோம், நஷ்டமாயிடுச்சு, எங்களுக்கு சந்தோஷம் இல்லை இப்போ, அந்த மாதிரி இன்னைக்கா புலம்புனாங்களா? ஒருபோது இல்லை, நம்மளை மாதிரி இல்லை. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலே நம்மளால பொறுத்துக்கொள்ள தாங்கிக்கொள்ள முடியாது. சின்னதா ஒரு தோல்வி வந்துட்டாலோ, சின்னதா ஒரு நஷ்டம் ஆயிட்டாலோ, சின்னதா ஒரு மனசுல வருத்தம் ஏற்பட்டுட்டாலோ, உடனே நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அதை வந்து நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவோம், புலம்பிடுவோம், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவோம், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, எனக்கு தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், தண்டோரா போட்டுருவோம். ஆனா பாண்டவர்கள் வந்து குந்தி தேவியும் பாண்டவர் அவங்களுடைய புதல்வர்கள் பாண்டவர்களும் எந்த சூழ்நிலையிலும் வந்து கிருஷ்ணரை தொந்தரவு பண்ணவே இல்லை. அவங்க, கிருஷ்ணா நீங்க இருக்கும்போது ஏன் எங்களுக்கு இப்படி நடந்தது, எங்க ஏன் எங்க ராஜ்யத்தை எங்ககிட்ட பறிச்சுட்டாங்க, எங்ககிட்ட ஏன் இப்படி எங்களை கிட்ட ஏன் இப்படி ஏமாத்தினாங்க, எங்களை ஏன் வந்து இப்படி நாடு கடத்தினாங்க, எங்களை ஏன் இப்படி ஏமா இது பண்ணாங்க, அப்படி எதுவுமே அவங்க புலம்பலை. அவங்க எல்லாமே சரி, இதை நம்முடைய முன்ஜென்ம கர்மம் இல்லை பகவானுடைய விருப்பமா இருக்கும், எது வருதோ வரட்டும், இப்ப கிருஷ்ணர் நம்ம கூட இருக்காரு, அவர் இருக்கிறார், அதே போதும், எது வருதோ அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு அவங்க நிதானமா இருந்தாங்க, சகிச்சுக்கிட்டாங்க. எது நடந்தாலும் அது சகிப்பு தன்மை பாண்டவர்கள், அதனாலதான் அவங்க அவ்வளவு பெரிய பக்தர்களா இருந்தாங்க. பாண்டவர்கள் குந்தி தேவி சகிப்புத்தன்மை, எது நடந்தாலும் அந்த மகாபாரதத்தில் பார்ப்போம், சிலது பீமனுக்கெல்லாம் கோபம் வரும், அந்த இடத்துல கோபம் எடுத்தவர், ஆனால் தன்னுடைய சகோதரர் படியும் யுதிஷ்டமராக சொல்றதெல்லாம் பீமன் கேட்டுக்கிட்டார், அவர் கோபத்தை வெளிப்படுத்துவார். ஆனால் யுதிஷ்டர் வந்து இது தர்மம் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் அமைதியாகிடுவார். எந்த சூழ்நிலையும் அவங்க வந்து புலன்களுக்கும் மனதுக்கும் அடிமையாகலை, அதை கட்டுப்படுத்தி அவங்க இத்தனைக்கு அவங்க ஒரு சத்திரியர்கள், அவங்க பெரிய யோகிகளோ முனிவர்களோ சன்னியாசிகளோ கிடையாது, சத்திரியர்கள். சத்திரியருக்கு கோபம் வருது இயல்பு, சத்திரியன்னா கோபம் வரணும், அவங்க வீரம் காமிக்கணும், விவேகம் காமிக்கணும். ஆனால் இருந்தும் கூட அவங்க பக்தர்களாக இருந்ததுனால அவங்க எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டாங்க, பொறுத்துக்கிட்டாங்க. எவ்வளோ ஒரு துன்பம் வந்தாலும் அதை வேணும் தான் கேட்டாங்க குந்தி தேவி. குந்தி மகாராணி போய் கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்தாங்க. கிருஷ்ணர் வந்து மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்சு கிருஷ்ணர் ரதத்தில் ஏறி கிளம்புறார். அப்படி ரதத்தை ஏறி புறப்பட்டு கிருஷ்ணர் போகும்போது குந்தி மகாராணி வந்து சொன்னாங்க, கிருஷ்ணா நீங்கள் எங்களை விட்டு போறீங்க, இனி எங்களுக்கு என்ன பாதுகாப்பு, இவ்வளோ நாள் நீங்கள் எங்க கூட இருந்ததுனால தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்கள் பேர் நிறைய பேர் எங்கள் மேலே எதிரி ஆகிடுவாங்க, எங்கள் மேலே கோவப்படுவாங்க, அதனால் நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட இருக்கணும், எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் சந்தோஷமாக வரவேற்கிறேன், நீங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பொருட்படுத்த மாட்டேன், அப்படி கஷ்டம் வரும்போதெல்லாம் நீங்கள் வரீங்க, எங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நீங்கள் எப்பவுமே எங்கள் கூட இருந்தீங்க இல்லையா. பாண்டவர்கள் கஷ்டப்படும் போது கிருஷ்ணர் கூட இருந்தார், நம்ம கஷ்டப்படும்போது இப்போ கிருஷ்ணர் நம்ம கூட இல்லை இல்லையா, அதனால நம்ம புலம்புறோம். இப்போ நம்ம கஷ்டப்படும்போது கிருஷ்ணர் வந்து நம்ம ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிடுவோம், கிருஷ்ணா அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, நான் உனக்கு தினமும் பூஜை பண்ணுறேன், அது பண்ண இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ என்ன இப்படி பண்ணிட்டியே நீ அப்படின்னு கிருஷ்ணர் நிற்க வச்சு கோர்ட்டில் கேள்வி வைக்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிது. ஆனால் குந்தி மகாராணி என்ன சொன்னாங்க, அவங்க பட்ட கஷ்டமெல்லாம் ஒரு பட்டியலிட்டு சொன்னாங்க, கிருஷ்ணாட்ட சொல்லிட்டு ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்கல, இதெல்லாம் திரும்ப திரும்ப வந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க பட்ட கஷ்டம்லாம் சொல்லுவாங்க, எங்களை விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க, எங்கள் வீட்டுக்கு தீ வச்சாங்க, அப்புறம் ராட்சச வந்து கொல்ல பார்த்தாங்க, சூதாட்டத்தில் எங்களை ஏமாத்தினாங்க, சபையில் வந்து என்னுடைய மருமகளை அவமானப்படுத்தினாங்க, இதெல்லாம் நடந்தது. அந்த கஷ்டங்கள்லாம் திரும்ப திரும்ப வரணும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அப்படி வரும்போதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சீங்க, எங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து உதவி பண்ணி, அதனால நாங்கள் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு எங்கள் கஷ்டமெல்லாம் பறந்து போயிடுச்சு அதனால எப்பவுமே நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரிதான் குந்தி மகாராணி பிரார்த்தனை செய்தாங்க. கஷ்டமே வேண்டான்னு சொல்லு, நம்ம கஷ்டம் வேண்டாம்லாம் ஒன்றும் கேட்க மாட்டோம். அந்த அளவுக்குல நம்ம இன்னும் பெரிய பக்தர்கள் ஆகலை. ஆனால் வரக்கூடிய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். பக்தர் இல்லாதவங்க வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். பக்தருடைய வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். அப்போ என்ன வித்தியாசம் இருக்குன்னு நம்ம கேட்கலாம் இல்லையா. ஒரு பக்தன் இல்லாதவன் அவன் பக்தியே பண்ணுறதில்ல, அவன் கஷ்டப்படுறான். அவன் பக்தி பண்ணுறதில்ல கஷ்டப்படுறான். பக்தி பண்ணக்கூடிய பக்தன் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு பதில் என்னது, நம்ம முன்னே சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்முடைய கர்ம வினைப்படி இந்த உலகத்தில் சிலதை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். இந்த உடல் எடுத்துக்கிட்டா துன்பம் இன்பம் இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் பக்தன் இதில் பாதிப்படைய மாட்டான். அதான் வித்தியாசம். பக்தன் அல்லாதவங்களுக்கு பக்தர்களுக்கு என்ன விஷயம், பக்தர் அல்லாதவங்களால சின்ன சின்ன இழப்புகளையும் வருத்தங்களையும் துன்பங்களையும் தோல்விகளையும் தாங்கிக்க முடியாது அவங்களால. ஆனால் பக்தனுக்கு பெரிய ஒரு இழப்பே வந்தால் கூட அது ஒரு பெரிய பெரிய இழப்பு வந்துட்டா கூட அது அவங்கள பாதிக்காது. ஏதோ சாதாரணமாக விட்டுடும். ராஜ்யமே போயிடுச்சு அவங்களுக்கு, பாண்டவர்களுக்கு. ஆனால் அது என்னமோ பெருசாக எடுத்துக்கலாம், பரவாயில்ல அவங்களே வச்சுக்கிட்டு இல்லையா. நம்ம ஒரு யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண பொருளை ஒத்துட்டு கொடுக்க மாட்டோம், அவங்களே வச்சுக்கிட்டு இல்லையா. ஒரு பேனாவோ பென்சிலோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற வாட்சு, நம்மளுடைய மப்பட்டு பைக்கு, நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கிங்க, ஒன்றும் பிரச்சனை. நம்ம தம்பி அண்ணன் யாரோ வந்து கேட்குறேன், உனக்கு தான் நீ எடுத்துகிட்டு போய்க்க, எனக்கு ஒன்று வேண்டாம் சொல்லுங்க, உனக்கு வேணால் நீ வாங்கிக்க, இது என்னோட இது அப்படின்னு இல்லையா. ஆனால் சொந்த ராஜ்யத்தை ஏமாற்றி அபகரித்தாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க அவங்ககிட்ட இருந்தால் நல்லா போ இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பக்தர்கள் பாண்டவர்கள்லாம், பாண்டவர்கள் குந்தி தேவி. ராமாயணத்துலேயும் அதே மாதிரி தான். ராமாயணத்தில் வந்து ஒவ்வொரு பக்தர்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. லக்ஷ்மணன் நினச்சிருந்தா அயோத்தியால் சக்கரவர்த்தியாக இருந்துக்கலாம். பரதன் நினச்சிருந்தா அவர் அயோத்தியால் ராமர் ராமருக்கு வனவாசம் அனுப்பிச்சிட்டு அவர் அதை தன்னுடைய அம்மாவுடைய வேண்டுகோளை நிறைவேற்றியிருக்கலாம். பரதனுக்கு என்ன நடந்துனே தெரியாது இல்லையா. ராமருக்கு பட்டாபிஷேகம்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அது அது கூட தெரியாது, ராமருக்கு பட்டாபிஷேகம்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பரதன் அன்னைக்கு ஊர்லேயே இல்லை, அவர் அவங்க சித்தப்பாவுடைய ஊருக்கு போயிருந்தார், மாமா வீட்டுக்கு போயிருந்தார். அதுக்குள்ளே இங்கே எல்லாமே மாறிடும். ஆனால் பரதன் நினச்சிருந்தா திரும்ப வந்து ராமர் இல்லாத சமயத்தில் அவர் அயோத்தியா சக்கரவர்த்தியாக இருக்கலாம். லக்ஷ்மணன் ஒன்று காட்டுக்கு போக சொல்லி தசரதுடைய வேண்டுகோள் இல்லை, ராமர் தான் காட்டுக்கு போகணும். கைகையுடைய வேண்டுதல், கைகையுடைய நிபந்தனை என்னென்னா ராமன் காட்டுக்கு போகணும், லக்ஷ்மணன் போகணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் ராமருக்கு முன்னாடி லக்ஷ்மணன் என்னாரு, ராமர் போகிறான் நான் முன்னாடி போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி பரதனும் லக்ஷ்மணனும் பார்த்தீங்கன்னா எதையுமே எதிர்பார்க்கல. அவங்க ராஜ்யத்தை எதிர்பார்க்கல, சொத்து சுகம் எல்லாத்தையும். 14 வருஷம் பரதன் வந்து ராமரை மாதிரியே மர ஊறு போட்டு ஜடமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண குகையில் வாழ்ந்துட்டு இருந்தார். லக்ஷ்மணன் 14 வருஷம் கண்ணிமே கூட மூடலையாம். அந்த காட்டில் வந்து தண்டகாரண்ய வனத்தில் லக்ஷ்மணன் கண்ணிமே கூட இப்படி மூடலை, அப்படி திறந்து ராமருக்கு சேவை பண்ணிகிட்டே இருப்பான். 14 வருஷம் தூங்கவே இல்லை லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் தூக்கமே வரலையா, அயோத்தியாவில் பட்டு மெத்தையில் படுத்து தூங்க வேண்டிய ராமர் இங்கே தரையில் காட்டில் புல்லையும் தரையிலையும் படுத்து தூங்குறாரு சொல்லி லக்ஷ்மணனுக்கு தூக்கமே வராது. அப்படி சேவை பண்ணார் ராமர். லக்ஷ்மணன் ராமர் சாரி லக்ஷ்மணன் பரதன் அவங்கெல்லாம் வந்து எப்பயுமே எதிர்பார்க்கல. ராமருக்கு ராமருடைய தெய்வீகமான குணம் என்னது, அவர் ராஜ்யமே வேணான்னு வந்துட்டார். அப்பாவுடைய கட்டளைக்காக அப்பாவுடைய அப்பா வாக்கு கொடுத்துருக்காரு. ராமருக்கு கோபமே வரல, ராமரும் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டார். சரி பரவாயில்ல, அம்மாவுடைய பிரார்த்தனை அப்பாட்ட கேட்டிருக்காங்க, அப்பாவுடைய கட்டளை அப்படியே இருக்கட்டும். அது ராமருடைய தெய்வீகமானது. ராமர் கோபமே வரல, என்ன என்ன கேட்காம என்ன அப்பா எப்படி பண்ணாங்க பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு ராமருக்கு கோபமே வரல. அது ராமருடைய துறவுக்கு உதாரணம். ராமர் நடிச்சிருந்து அயோத்தியாவுக்கு சக்கரவர்த்தியாக இருக்க முடியும். அவர் கேள்வி கேட்கலாம், நான் அயோத்தியா விட்டு போகணும், நான் தான் மூத்த சக மகன், எனக்கு எல்லா இதுவும் இருக்கு அயோத்தியாவுடைய அரியாசனத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு ராமர் பேசலாம். தன்னுடைய நிலையிலேருந்து அவர் வாதம் செய்யலாம், ஆனால் ராமர் அது செய்யலை. அதுதான் பகவான்கிட்ட உள்ள குணம். பகவான் வந்து எப்போவுமே இதிலெல்லாம் பகவான் முதல்ல இதிலெல்லாம் பாதிக்கப்பட மாட்டார். பகவான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் இதுக்கெல்லாம் பகவான் அப்பாற்பட்டவர். அதே போல அந்த பகவானுக்கு பக்தி செய்யக்கூடிய பக்தனும் இந்த இரட்டிப்பு தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ராமாயணத்திலே ஆகட்டும் மகாபாரதத்தில் ஆகட்டும் எந்த ஒரு இதிகாச புராணத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த பக்தர்கள்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்களா இருப்பாங்க. அதுக்கு என்ன ஒரே காரணம்னா என்ன ஒரே காரணம் அது, ஏன் ஒரு பக்தன் இந்த இரட்டிப்பு தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராயிரு, பகவான் மேல பக்தி. பகவான் மேல பக்தி செய்ததுனால அவங்க இயல்பாகவே இந்த குணங்கள்லாம் வர ஆரம்பிச்சு. செயற்கையான முறையிலலாம் பண்ண பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செயற்கையான முறையில் நான் துறக்கணும், எனக்கு இந்த பொருள் மேலே விருப்பம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு பக்தி செய்ய 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 பகவான் மேலே அன்பை வளர்த்துக்க வளர்த்துக்க இந்த உலக விஷயத்தில் இயல்பாகவே பற்றுதல் போயிடும், பற்றுதல் பகவான் மேலே ஆகிடும். எப்போ நமக்கு வந்து பற்றுதல் பகவான் மேலே அதிகரிக்க ஆரம்பிக்குதோ அப்போ உலக விஷயத்தில் விருப்போ வெறுப்போ லாபமோ எதை பற்றியும் நம்ம கவலைப்பட மாட்டோம். அது இந்த உலகத்தில் சாதாரணமாக ஒரு ஜனங்களுக்கு எதெல்லாம் பெரிய சந்தோஷமாக பக்தனுக்கு அது ஒன்றுமே இல்லை, அல்ப விஷயமா ஆகிடும். இதை போய் பெரிய சந்தோஷமா நினச்சிட்டு இருக்கு. இல்லை ஒரு லாட்டரி டிக்கெட் வந்துட்டு நம்ம ஆள் கையில் பிடிக்க முடியாது, பெரிய சந்தோஷமா இருக்கும். பக்தனுக்கு அது ஒன்றுமே கிடையாது. பௌத்திகத்தை வச்சு அவர் என்ன செய்ய போறாரு? அதனால அது பக்தர்கள் அது பாதிக்க போறதே கிடையாது. அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பகவானுடைய நாமங்களை உச்சரித்து பக்தி செய்து செய்து இதெல்லாம் இது இதை வந்து நடைமுறையில் பயிற்சி பண்ணணும். கடினமாக தான் இருக்கும். எது மேலே பட்டுதல் வைக்கக்கூடாதுங்கிறது கடினமானது. எது மேலே பட்டுதல் வைக்கக்கூடாதுங்கிற முயற்சி பண்ணதை விட பகவான் மேலே பட்டுதல் வச்சுட்டு இயல்பாகவே மற்ற விஷயங்களை பட்டுதல் போயிடும். அப்போ எதெல்லாம் கையில் கிடைக்கிறது அது பகவான் சேவைக்காக பயன்படுத்தணும், அவ்வளோதான். அப்போ அது மேலே நமக்கு பட்டுதல் கிடையாது. நம்ம எந்த பொருள் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். அது கிருஷ்ணனுடைய சேவைக்காக உபயோகப்படுத்திட்டு என்ன அர்த்தம்? எப்போ ஒரு பொருள் மேலே நமக்கு பட்டுதல் இருக்குன்னா அது எனக்காக பயன்படுத்தும் போது. எனக்காக நான் ஒரு பொருளை பயன்படுத்தினா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு அது மேலே பற்றுதல் இருக்கு. அதே பொருளை நான் கிருஷ்ணருக்காக பயன்படுத்தினா அதுக்கு அது மேலே எனக்கு பற்றுதல் கிடையாது. அதே போல எனக்காக ஒரு முயற்சி பண்ணால் அதில் வெற்றி தோல்வியெல்லாம் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு செயல் பண்ணுறேன், அந்த செயலில் எனக்காக நான் செய்கிறேன், அதில் வெற்றி தோல்வி இருக்கும். அதே செயலை கிருஷ்ணருக்காக பண்ணும்போது அதில் வெற்றி தோல்வி கிடையாது. அது உன்னதமான பக்தியாயிடும், வெற்றிக்கும் அப்பாற்பட்டதாக. இப்போ ராமாயணத்தில் வந்து ஜடாயு வந்து ராவணன் கூட யுத்தம் செய்தார். பொதுவாக ராவணன் கூட வந்து சாதாரண பருந்துகளால் யுத்தம் செய்ய முடியாது. ராவணன் ஒரு பயங்கரமான ராட்சசன், 10 தலையும் 20 கைகளோடையும் ஆக்ரோஷமாக வந்து சண்டை போடக்கூடியவன் ராவணன். எப்பேற்பட்ட தேவர்கள் 3 உலகத்தவரும் ராவணன் எதிர்க்க துணிவு கிடையாது. ஆனால் ஜடாயு ஒரு வயதான பருந்து, அதனாலலாம் வேகமாகலாம் பறக்கக்கூட முடியாது, ரொம்ப வயதாயிடும். ஆனால் சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போகும்போது ஜடாயுனால பொறுத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய சீதா மாதா, என்னுடைய ராமருடைய தர்ம பத்தினியை வந்து இந்த துஷ்டன் தூக்கிட்டு போகிறான்னு சொல்லி ரொம்ப கோபமாக வந்து ஜடாயு ராவணன் கூட யுத்தம் செய்வார். ஆனால் அந்த யுத்தத்தில் வந்து ராவணன் கடினமாக ஜடாயு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ராவணன் கூட யுத்தம் செய்வார். ஏன்னா ராவணன் அவ்வளோ சுலபமாக ஜெயிக்க முடியாது. ராவணனுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த பருந்து கூட எப்படா யுத்தம் செய்கிறது, இது பயங்கர ஆக்ரோஷமாக யுத்தம் பண்ணுது. அவன் தலையெல்லாம் கொத்தி, அவன் கையெல்லாம் கொத்தி விட்டுரும். ஆனாலும் ரொம்ப கோபம் வந்து அவனுடைய உடைவால் எடுத்து ஜடாயோடைய ரக்கையெல்லாம் வெட்டி அவனுடைய உடம்பெல்லாம் கீறி ரத்தம் வந்து அப்படியே ஒரு மாமிசம் மாதிரி கீழே விழுவும் ஜடாய். அப்போ அந்த யுத்தத்தில் ஜடாய் என்ன ஆயிட்டாரு? தோத்து போயிட்டார் இல்லையா? ராவன் கூட ஜடாய் என்ன ஜெயிக்க முடியல. ஆனால் உண்மையில் ஜடாயை தோக்கலை. என்ன பண்ணார் ஜடாயு? ஜடாய் வந்து ராமருக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். ராமருடைய சேவைக்காக தன்னுடைய கடைசி மூச்சு உயிர் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் ராமருக்காக போராடினார். அதனால ராமரே வந்து ஜடாயு ஆலிங்கனம் பண்ணி அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணி அவர் வைகுண்டத்தில் நித்தியமான ஒரு இடத்த கொடுத்துருக்கார். இப்பவும் ஜடாயு வந்து வைகுண்ட லோகத்தில் ராமருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். எங்கெல்லாம் ராமாயணம் நடக்குதோ அங்கெல்லாம் ஜடாயு ராமருக்கு சேவை பண்ணுறார். வைகுண்டத்தில் ஒரு நித்தியமான சேவகராக இருக்கார். அப்போ ஜடாயு என்ன ஆனார்? உண்மையில் ஒரு வெற்றி அடைஞ்சார். ராமருக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்து இந்த உலகத்தில் பெரிய பக்தர்கள் ரொம்ப உன்னதமான நிலையை அவர் அடைஞ்சார் ஜடாயு. அதனால் அந்த வெற்றி தோல்வியெல்லாம் அவங்கள பாதிக்காது, இன்பத் துன்பமும் அவங்கள பாதிக்காது, விருப்பு வெறுப்பும் கிடையாது. இது மாதிரி நிறைய பக்தர்கள்லாம் இருக்காங்க. ஹனுமான் எதாவது எதிர்பார்த்தா போய் சீதை பிராட்டியை பார்க்கணும். ஹனுமான் வந்து ராமருக்கு ஒரே நம்பிக்கை, ஹனுமான் மட்டும்தான் போய் சீதை இருக்கக்கூடிய இடத்த பார்க்க முடியும். இப்போ ஹனுமான் ஏதாவது சன்மானத்தை எதிர்பார்த்தா போய் பார்த்தார் சீதா பிராட்டி இருக்கக்கூடிய இடத்த. வெறுமனே ராமரை சந்தோஷப்படுத்தணும். நான் சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு இருந்தால் ராமர் ரொம்ப சந்தோஷமாவார், அதுதான் நான் அவருக்கு செய்யக்கூடிய பெரிய சேவை அப்படின்னு ஹனுமான் செய்தார். எந்த எதிர்பார்ப்பும் எந்த பிரதிபகாரம் எதிர்பார்க்காம செய்தார். வெறுமனே ஒரு சேவகனா என்ன செய்யணுமோ அதை தான் செய்தார். சேவகங்கிறவர் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். அது கூட அடிமைன்னு கூட சொல்லலாம். அடிமைனா சேவகனுக்கும் அடிமை கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சேவகன்னா சேவையை மட்டும் செய்கிறவர், அடிமைனா என்ன சொன்னாலும் செய்கிறவர். அந்த மாதிரிலாம் பக்தர்கள் வாங்க. ஹனுமான் வந்து கடைசி அவர் தான் யாருனாலையும் சீதை இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. அவங்க இந்த ஹனுமானுடைய அங்கதனுடைய தலைமையில் போனவங்களால தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது சீதை எங்கே இருக்காங்க. ஆனால் யார் அந்த கடல் சமுத்திரத்தை தாண்டி போவாங்க? ஹனுமான் அதை மட்டும்தான் முடியும். அந்த சக்தி ஹனுமான்கிட்ட மட்டும்தான் இருந்து ஹனுமான் வந்து தன்னுடைய சக்தி தன்னுடைய பராக்கிரமங்கள்லாம் ராமனுடைய சேவைக்காக பயன்படுத்தினார். அவர் தான் புகழ் அடையிறதுக்காக இல்லை. ஓ நான் பெரிய வானரம், எனக்கு பெரிய சக்தி இருக்குது, எனக்கு தேவர்கள்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க, நான் வந்து இதோ நான் தான் பகவான், எல்லோரும் என்ன வழிபடுங்க, நான் ராமரை காட்டு ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அப்படி காண்கிறதுக்காக ஹனுமான் செய்யலை. ஹனுமான்துடைய முழு சக்தியும் ராமருடைய சேவைக்காக பயன்படுத்தினார். அவருக்கு அகங்காரம் கிடையாது, கர்வம் கிடையாது, எப்பவுமே பணிவாக இருப்பார். அனுமான் ரொம்ப பணிவானவர், ரொம்ப எளிமையான பக்தர், ஆனால் பயங்கரமான பராக்கிரமசாலி. யாரையுமே யுத்தத்தில் அனுமானை யாருமே ஜெயிக்க முடியாது. எந்த யுத்தத்திலும் எப்பேற்பட்ட நபர்களாலும் அனுமானை ஜெயிக்க முடியாது. ஆனால் அனுமானுக்கு கர்வமே கிடையாது. ஏன்னா அனுமானுக்கு தெரியும் இதெல்லாம் ராமருடைய கருணை. ராமர் தன்னை காட்டிலும் தன்னுடைய பக்தனுக்கு நிறைய புகழ் தரணும்னு விரும்புவார். அதனால தான் அவர் பாலங்கட்டி லங்கைக்கு போனால் அனுமான ஒரே ஜப்பில் அமைச்சார். ராமர் வந்து ஸ்வயம் பகவான், அவர் ஒன்றும் பாலங்கட்டியெல்லாம் லங்கையில் போய் ராவணனை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நின் இடத்துலேருந்து அஸ்திரம் செலுத்தி ராவணனை வதம் செய்ய முடியும் ராமரால். ஆனால் தன்னுடைய பக்தர்களுடைய அன்பு, ஒவ்வொரு பக்தர்களும் தன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, அந்த வானரங்கள்லாம் எப்படி நமக்கு சேவை பண்ணுறாங்க, அதெல்லாம் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். ஹனுமானுடைய சேவை, நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், ஒவ்வொரு வானரர்களும் எந்த அளவுக்கு என் மேலே பக்தி செய்கிறாங்க, இந்த உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக பகவான் அவங்க உடல் அன்பு பரிமாற்றம் பண்ணார். ஒரு வானங்கள் கூட, கரடிகள் கூட, குகன் போன்ற சாதாரண காட்டில் வாழக்கூடிய ஒரு அரசர் கூட, விபீஷணன் போன்ற ராட்சசர்கள் கூட, எல்லார் கூட ராமர் அன்பு செய்தார். காரணம் என்ன? அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ராமர் மேலே அன்பு வச்சுருந்தாங்க. விபீஷணன் வந்து லங்கைக்கு சக்கரவர்த்தியை ராமர் ஆக்கிடுவார். ராவணன் வதம் செய்ததுக்கப்புறம் லங்கையோடைய சக்கரவர்த்தி நீதாஜலி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுவார். ஆனால் விபீஷன் சொன்னார், ராமா எனக்கு லங்கை வேண்டாம், நானும் கூட அயோத்தியாக வந்துடுறேன், லங்கையை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்பவுமே உங்கள் கூட இருக்கணும், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும், உங்களை சேவை பண்ணிக்கிட்டே இருக்கும். அவர் என்ன அதுக்காக வந்து ராமர் கூட சேர்ந்தார். விபீஷன் வந்து என்னுடைய அண்ணனை வந்து ராமரை கொண்டுடணும், ராவணனை கொண்டுட்டார்னா நான் லங்கைக்கு சக்கரவர்த்தி ஆகிடுவேன், அதுக்காக ராமத்தை வந்து சேரலவர். ராமர் தர்மவான், என்னுடைய அண்ணன் ஒரு அசுரன், நான் எவ்வளவோ சொல்லி கூட அந்த ராட்சசன் கேட்கல, அவங்ககிட்ட இருந்து நான் வந்து அதர்மம் பண்ணி சாகிறத விட நான் ராமர் கையில சாகிறதே மேல், ராமர்னு ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளலாலும் சரி நான் அவரை சரணடைகிறேன்னு சொல்லி வந்தார் பீஷன் இல்லையா. அந்த ராமர் ரொம்ப கருணை வாய்ந்தவர், ராட்சசன் கூட பார்க்காம பீஷனை கூட ஏற்றுக்கிட்டார், அவர்தனுடைய கருணையை கொடுத்தார். அந்த மாதிரி விபீஷன் வந்து வெற்றிக்காகவோ இல்லை தன்னுடைய ராஜ்யத்தை வந்து லங்கையை அடையணுங்கிறதுக்காகவோ ராமர சரணடையில சேவைக்கு வேண்டிதான் ராமரசன், ராமருக்கு நானும் ஏதோ ஒரு சேவை செய்யணும் அதுக்கு வேண்டிதான் வந்து. அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் அவங்க. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? கேள்விகள் சந்தேகம். இந்த மாதிரி பக்தருடைய சரித்திரமெல்லாம் கேட்கும். ஒவ்வொரு பக்தரும் எந்த அளவுக்கு தன்னுடைய உடைமைகளை திறந்திருக்காங்க, பொறுமையாக இருந்திருக்காங்க, ராமர் மேல அன்பா இருந்திருக்காங்க, பகவான் கிருஷ்ணர் மேல அன்பா இருந்திருக்காங்க. சேதுபந்தன், சேதுபந்தன், சேது சம்பந்தன், தனுஷ்கோடி. சமுத்திரராஜனுக்கு ரொம்ப அகங்காரம் ஆயிடும். ராமர் மூன்று நாள் பகல் இரவு தவம் செய்வார், சமுத்திரராஜன் வரவே மாட்டார். ராமர் ஒரு அஸ்தரத்தை எடுத்து சமுத்திரத்தை வற்ற செய்திருவன் சமுத்திரம் பயந்து போய் சமுத்திரராஜன் வந்து ராமர் சரணடைவார். அதுக்கப்புறம் தான் அந்த இடம் எப்பவுமே அமைதியா இருக்கும். ராமருடைய சரணடைவார். ராமேஸ்வரம் ஃபுல்லாவே அலை வராது. ராமேஸ்வரத்துல எந்த இடத்துல போனாலும் மழை இருக்காது. தனுஷ்கோடியில போனாலும் சரி, ராமேஸ்வரத்துல போனா எங்க போனாலும் மழை இருக்காது. ஆமா, இன்னும் இருக்கு, போய் பார்க்கலாம். ஆமா, ஹரே கிருஷ்ணா. ஜாயிஷில் போய் பார்க்கலாம்.